நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை பிடித்து கண்ணின் மணியை போல இந்த வருஷத்தில் எங்களை கொண்டு நடத்துங்கப்பா. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறவர்கள், நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்கிறவர்கள். எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாவதாக. கரங்களை தட்டி எல்லோரும் முச்சாகம. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நத்திரை நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் 2022 ஆண்டுக்கு நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு, ஹல்லேலூயா, நம்பிக்கையின் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்திற்கு அது ஏற்ற ஒரு வார்த்தை, இந்த காலகட்டத்திற்கு நமக்கு அவசியமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு வாழ்வுக்கு பொருட்கள் இல்லாமல் இருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது என்னவெனில் நம்பிக்கையின் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தைகளை வாசித்து நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை தேவ சமூகத்திலே இந்த நாளிலே பார்த்து நாம் கடந்து செல்லலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 23:17-18 நாம் வாசித்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா.
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கடந்த இரவிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவெனில், நீ எப்பொழுதும் கர்த்தரை குறித்து பயமுள்ளவனாயிரு, அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும். நீ எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நட, அப்பொழுது ஒரு காரியம் நடக்கும். உன் நம்பிக்கைகள் ஒன்றையும் வீண் போகாத அளவுக்கு கர்த்தர் நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்திலே பல நம்பிக்கைகள் இருக்கும், பல எதிர்பார்ப்புகள், பல விருப்பங்கள், பல வேண்டுதல்கள். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பொழுது, தேவனுக்கு நாம் பயப்படுகிற பொழுது, கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிற பொழுது, கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது, கர்த்தருக்கு முதலிடம் நாம் கொடுக்கிற பொழுது ஒன்று நடக்கும், எங்கள் நம்பிக்கைகள் ஒன்றும் உடைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே நாம் எதை எவ்வளவு நிறைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இந்த வருஷத்தை குறித்து ஒவ்வொரு வருஷங்களும் ஆரம்பிக்கிற பொழுது அந்த வருஷத்தை குறித்த எதிர்பார்ப்புகள் ஏராளம், விருப்பங்கள் ஏராளம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏராளம் நம் வாழ்வில் இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தருக்கு பயப்படு, தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணி, அப்பொழுது ஒன்று நடக்கும், என்னவெனில் உன் நம்பிக்கைகள் வீண் போகாது. ஹல்லேலூயா. அதில் பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. மனிதர்களை அல்ல, பலத்தை அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறவைகளை அல்ல, நம் பிள்ளைகளை. ஏன் அநேகர் நம் பிள்ளைகளை நம்பி வாழ்வதுண்டு, நல்லது. ஆனால் கர்த்தரை அதற்கு மேலாய் நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்விலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனை நாம் முதலாவது எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் துன்பங்கள், துயரங்கள், சுனாமி, கொரோனா, வெள்ளப்பெருக்கு, மழை சேதம், பஞ்சத்தின் காலம், வறட்சியின் காலம், இவைகளிலே கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் மீது நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. கடந்த இரவில் பேசின யோபு சொன்னார், நீர் என்னை கொன்று போட்டாலும், நான் செத்து போனாலும் உங்களை நான் நம்பிக்கையோடு நான் சாவேன் ஆண்டவரே. எப்படி சொல்ல முடியுமா? நான் சாகிற பொழுதும் கர்த்தரின் நம்பிக்கை, நான் அழிந்து போகிற பொழுதும் கர்த்தரின் நம்பிக்கை, சுனாமியின் வருத்தம் பிடித்திருக்கிற பொழுது கர்த்தரின் நம்பிக்கை, சொல்ல முடியுமா? அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது, நல்ல காரியங்கள் தென்படுகிற பொழுது, எதிர்காலங்கள் நன்மையாக மாறுகிற பொழுது கர்த்தரை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. எல்லாம் சலுகளாக உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு நிலத்தோடு உடைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் அதுவே கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்பிக்கையாகும். யோபு என்கிற பக்தனுடைய நம்பிக்கை மேன்மையானது, மகத்துவமானது. என்ன மறுபடியும் நம்பிக்கைக்கு ஒப்பாக வைத்து பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையோ தலைகளாக உடைக்கப்பட்டு சேதப்படுத்தி இருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என்னை கொண்டு போட்டாலும், நான் செத்து போனாலும், என்னத்தை தான் இழந்து போனாலும், உன் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். அதுதான் என் வாழ்வு, அதுதான் என் நோக்கம். 2022 உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய விருப்பங்கள் என்ன? நீ எதை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்? சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மீது நம்பிக்கையாகிரு, கர்த்தரை தேடு, கர்த்தரை நம்பு. கர்த்தர் உன் வாழ்விலே காரியத்தை நடப்பிக்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லா தாய் தகப்பனுக்கும் எதிர்பார்ப்புகள், பிள்ளைகளை குறித்த காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் இருதயத்தில் நிறைத்து வைத்து, ஆண்டவரே ஒரு வருஷம் போய்விட்டது, அடுத்த வருஷம் ஆண்டவரே என் பிள்ளைக்கு வயதாகிறது, என் பிள்ளைக்கு ஆண்டவரே படிப்பு, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, அது இதென்று சொல்லி பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகி இருங்க. ஒன்றும் சொதப்பாது, ஒன்றும் பிசகாது. எல்லாம் காரியம் அதனதன் காலத்திலே, அதனதன் நேரத்திலே கர்த்தர் தெய்வம் உனக்கு நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. மற்றவர்களே விசனப்பட்டு, மற்றவர்களே கோபப்பட்டு, மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி எந்த பிரயோசனமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாது. மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு கோபம் கொண்டு அதை விடாது. கர்த்தர் மீது நம்பிக்கை, தேவன் மீது நம்பிக்கை. மற்றவருடைய காரியங்கள் எங்க நம்பிக்கைகளை உடைக்க விடாதபடி பாதுகாத்துக்கோ. இந்த வருஷத்துல இன்னைக்கு அநேகம் நடக்கிற விதங்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், அவர்கள் இவர் நடக்கிற விதங்கள்ல நம்முடைய நம்பிக்கைகள் உடைக்கப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்டவைகளை நீ பார்க்காத, அதன் மீது கோபம் கொள்ளாத, நீ கர்த்தரை நம்பு, தேவனை நம்பு, ஆண்டவரை நம்பு, கர்த்தர் உன்னை நடத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிறப்பின் நாளில் இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட காலமாக அவரையே நம்பி, அவரையே சுற்றி, அவரையே மையப்பொருளாக வைத்து நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் உன்னையும் என்னையும் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பல பிரச்சனைகள் உன் வாழ்விலே வந்தது, ஆனால் ஒன்று நிச்சயம், இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகளை விட உன் வாழ்விலே நீ காணப்போகிற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். என்ன பிரதர்? காலம் செல்லுகிறது, கர்த்தருடைய வருகை நெருங்குகிறது, காற்று வேகமாய் அடிக்கிறது, அதனால் பாதிப்புகள் அதிகம் என்பதை நாம் மறக்க முடியாது. பிரியமானவர்களே, மலை என்கிற உச்சிக்கு ஏற 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 காற்றின் வேகங்கள் கூடும் என்று சொல்லி நாம் கணக்கு பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வருஷம் ஒரு விதத்தில் கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்கிற பொழுது மற்ற பக்கத்தில் புயம் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, உன் நம்பிக்கை அவர் மீது இருந்தால் உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. இன்னைக்கு எந்த தைரியத்திலே நாங்கள் நின்று பேசுகிறோம்? இன்னைக்கு எந்த தைரியத்திலே நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம்? எங்களுக்கு நன்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எதிர்காக, நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக பிசாசானவன் கிரிகை செய்து கிரிகை செய்து கிரிகை செய்து கிரிகை செய்து நம்மளை விழுத்த, நம்மளை உடைக்க, நம்முடைய நம்பிக்கைகளை சிதறடிக்க பண்ண, உடைப்பதற்கு பிரயாசப்படுகிறான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் மீது என் நம்பிக்கை தளராமலும் பிசகாமலும் சோர்ந்து போகாமலும் இருக்கிற பொழுது கர்த்தரங்களை நடத்துவா. ஹல்லேலூயா. எந்த தைரியத்திலே நாம் இந்த வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? எங்கள் பலத்திலே, எங்கள் அனுபவத்திலே, எங்கள் பிரசங்கங்களையா கர்த்தர் நம்மளோடு வருகிறார்? அந்த நம்பிக்கை அவரை நாம் வச்சிருக்கிறோம், அவர் தான் எங்களுக்கு எல்லாம். பிரியமானவர்களே, இத்தனை வருஷ காலத்திலே எங்கள் ஓட்டத்தின் மையப்பொருள் யார்? ஊழியத்தின் மையப்பொருளா? எதை நம்புகிறோம்? கிறிஸ்து எழுகிறோம், தடம்புரழுகிறோம், அதை கண்ட நாம் அவருக்கு பின்தொடர நாம் வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லி, நிச்சயமாகவே உனக்கு முடிவு இருக்குது, தாயம் உனக்கு முடிவு இருக்குது. நீ கர்த்தரை நம்புகிற பொழுது, இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம், நம்முடைய இருதயத்தின் நம்பிக்கை எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே பிரியமானவர்களே, உங்களிடத்தில் நான் கேட்பது என்னவெனில், நம்முடைய இருதயம் எதன் மீது நம்பிக்கை உள்ளதாய் இருக்கிறது, எதை நம்புகிறோம், கூட கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம், நாம் ஒரு கிறிஸ்தவர்கள், நாம் ஒரு தேவ பிள்ளைகள் என்பது ஒரு நோமலான வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஏனெனில் நம்முடைய இருதயத்தின் நம்பிக்கைகள் வேறாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் இதை விட மேலாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவெனில், இந்த வருஷத்திலே பிரியமானவர்களை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டும், இதுவரைக்கும் கண்ட வருஷங்களைப் போல இந்த கர்ஷம் இருக்க போறது கிடையாது. நன்றி புரிந்து கொள்ளுங்க, தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தர் நம்மளை சந்திக்கிற விதங்கள் வேறையாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்விலே பிசாசு நம்மளை சந்திக்கிற விதமும் வேறையாக இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். அநேகர் நினைப்பதுண்டு இல்லையா, கர்த்தரை எவ்வளவுத்துக்கு எவ்வளவுத்துக்கு நம்புகிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு பிசாசானவன் நம்மளோடு போராடுவான் என்பதை மறந்து விடாதிருங்கள். யோபின் வாழ்விலே அதுதான் நடந்தது. அவரை குறித்து நான் பேசவில்லை இன்றைக்கு, ஆனால் அவருடைய வாழ்வில் எது நடந்தது, கர்த்தரை நம்புவேன், நம்புறேன், கர்த்தருடைய சாகரத்துக்கு நான் ரெடி. அதுக்கு பதிலாக பிசாசானவன் அவனை மாட்டி ஆடிக்கொண்டே இருந்தான். பாருங்க, நாம் கர்த்தரை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம், தேவன் மீது எவ்வளவுத்துக்கு நம்பிக்கை வைக்கிறோம், அதே விதத்திலே பலத்திலே பணத்திலே உறவிலே சொந்தத்திலே பந்தத்திலே அரசாங்கத்திலே எவ்வளவு நம்பிக்கை நாம் வைத்து நடக்கிறோம் என்பதை இன்று வெளிச்சத்தின் வெளிச்சத்தில் அலசி பார்ப்பது நமக்கு நலமாயிருக்கும். வெளிச்சத்தின் வெளிச்சத்திலே நம்மளை வைத்து பார்ப்பது நமக்கு நலமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி சில வார்த்தைகளை பார்த்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே முதல் வசனம் என்ன சொல்லுகிறது, விசுவாசம் நம்பப்படுகிறது, உறுதி உறுதி உள்ளது. அதை வாசிப்போமா, சீக்கிரம் திருப்பிக் கொள்ளுங்கள், அந்த முதல் வசனத்தை வாசிங்கள், எபிரேயர் 11:1.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
விசுவாசமானது நம்புகிறதுல ஒரு உறுதி தேவை. அப்படியானால் உறுதி இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அலட்சியமான ஒரு நம்பிக்கை. ஏதோ கர்த்தரை நாம் நம்புகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், உங்கள் விசுவாசங்கள் வித்தியாசமானது, உங்கள் உறுதிகள் வித்தியாசமானது. எல்லாருடைய விசுவாசங்களும் ஒன்றாக அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும், அவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார், உறுதியற்றவர்களை அல்ல. பதர்களும் தானியங்களும் ஒன்றை போலதான் இருக்கும், ஆனால் உறுதி உள்ளது தானியம், அது நிலைத்திருக்கும், அது நின்று பிடிக்கும். ஆனால் பதர் பறந்து 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 அநேக பதர்கள் மீது நாங்கள் ஏமாற்றம் அடைந்தவர்கள். தானியங்களை போல இருப்பதுண்டு, ஆனால் அது பதராக இருக்கும். பெரியமானவர்கள், இங்க என்ன சொல்லப்படுகிறது, உறுதியுள்ள விசுவாசம், விசுவாசத்திலே உறுதி நம்பிக்கை. வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி. கர்த்தரை நான் எவ்வளவுக்கு நம்புகிறேன், அந்த நம்பிக்கையிலே எவ்வளவு உறுதி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பல மனிதர்களை நம்புகிறோம், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருத்தருக்காய் நாம் வித்தியாசமாக நடந்து கொள்ளுவோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடப்பதில்லை. எனக்கு தெரியும், இந்த மனிதன் இவனை நான் நம்பி இருக்கிறேன், இவனை நம்பி நான் எதையும் பேசலாம், இந்த மனிதனை நம்பி எதுகளை கால் வைக்கலாம், இந்த மனுஷனை நம்பி எதில் என்ன நடந்து, அது உறுதி. அந்த மனுஷனை அவ்வளவுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன். அதே வேளையிலே ஒரு மனிதனை பார்த்து, இதுதான் எல்லை, இது கங்காளி நான் போகக்கூடாது, இது கங்காளி ஒரு மனிதனை நான் நம்ப முடியாது, இது கங்காளி ஒரு மனிதனை நான் அவனோடு இவ்வளவுதான் என்ற ஒரு உறுதி இருக்கிறது. இங்கே வேதம் எதை எதிர்பார்க்கிறது, இந்த நம்பிக்கை, கிறிஸ்து மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியுள்ள ஒரு நம்பிக்கை, விடாப்புடியான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, தடம்புறாத ஒரு நம்பிக்கை. நமக்கு வேண்டும். பெரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த சபையிலே பலர் இருக்கிறீர்கள், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், சுயரங்கள், கண்ணீர்கள் வருகிற பொழுதும் உறுதியாக நிற்கிறீர்கள் அல்லவா? அது உறுதி. பதர்கள் பறந்துவிடும், உறுதியானவைகள் நின்று பிடிக்கும். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல உறுதியுள்ள ஒரு நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது, ஆண்டவர் மீது உறுதியுள்ள ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது உறுதி. கிடைக்காததொண்டு கிடைக்கும், செய்யாததொண்டை கர்த்தர் செய்வார். ஒன்றை காணவில்லை, என் கண்ணுக்கு தென்படவில்லை, ஆனால் நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் அதை செய்வார். காண்பதற்கு பெயர் விசுவாசம் அல்ல, காண்றதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. இதுல இந்த பேப்பர் இருக்கு, இதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை பிசகாமல், நான் தடம் புரளாமல், சோதனையின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே கர்த்தர் என் மீது என்னோடு கூட வந்து என்னை அடுத்த வருஷத்தை சந்திக்க வைப்பார் என்பது நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆண்டவர் அநேக இடங்களிலே விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். அற்ப விசுவாசம், அவிசுவாசம், விளங்குறதா? தண்ணீரை போல தளம்புகிற விசுவாசம். ஏனெனில் விசுவாசத்தில் உறுதி வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். வார்த்தை கொடுத்தா, வார்த்தையில செயல்பட்டார், கத்தருக்கண்டு ஓடுற, கத்தருக்கண்டு பிரயாசப்படுங்க, கத்தருக்கண்டு வாழுகிற, அதை கத்தர் நம்புகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என்னை கேட்டீர்கள் சொன்னால், பல தடவைகளிலே விசுவாசத்திலே கத்தருக்கண்டு நம்பி, கத்தருக்கண்டு நடந்து, நாம் நம் வாயினாலே பேசக்கூடாதவர்களை பேசி நம் விசுவாசத்தை உடைத்தது பல நாட்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? உறுதியானது. அவர் நம்பக்கூடிய அளவுக்கு, யோபு மாதிரி 10 மனுஷர் இருந்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து விடுவார் என்னுடைய நம்பிக்கை. யோபு மாதிரி நாம் இன்னைக்கு என்னை பார்த்து யோபுக்கு வந்த சோதனை என் வாழ்விலே வரும் என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்வோம்? அங்கேதான் உறுதி உள்ள விசுவாசத்தை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தை பார்க்கலாம், ஆனால் உறுதி உள்ள விசுவாசம் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பது. என் வாழ்வில் விசுவாசம், கர்த்தரை நான் நம்புகிறேன், ஆனால் உறுதி உள்ள விசுவாசம் எப்ப தெரியுமா? தெரியும் எப்ப தெரியுமா? இருதயம் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டை எடுத்து காலை சுரண்டி கொண்டு இருக்கிற பொழுது, ஒருவருமே பக்கம் இல்லாமல் எல்லாரும் தூரமாய் போயிருக்கிற பொழுது, ஓட்டை எடுத்து சுரந்து கொண்டு இருக்கிற பொழுது, கிடந்தது எல்லாம் அழிந்து எல்லாம் மற்றவர்களாலே அள்ளிக்கொண்டு போகப்படுகிற பொழுது, ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டு இருக்கிற பொழுதுதான் உறுதியுள்ள விசுவாசம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். புரியும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அல்ல. இன்றைக்கு எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனால் உறுதியுள்ள விசுவாசம் எப்ப தெரியுமா? அன்னவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே, உன் விசுவாசம் கூட புடகளை போட்டு புடைக்கிறது போல நான் செய்வேன். விசுவாசம் வருகிறான்னு சொன்னா, இந்த வருஷத்துல எத்தனை பேருடைய விசுவாசங்கள் புடைக்கப்படுமோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்கள், எனக்கு தெரியாது. அதனாலோ என்னவோ, நம்பிக்கையின் ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு. கர்த்தரை ஒருபோதும் விடாதிருங்க, கர்த்தருடைய நம்பிக்கையை ஒருபோதும் தளர விடாதிருங்க. ஏனெனில் அது நமக்கு அவசியம், அது நமக்கு தேவையானது. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி. அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அநேகர், ஆனால் எல்லாரும் உறுதியாக நின்றதல்லவே. வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, அநேக கர்த்தரிடத்தில் நம்பி அற்புதங்களை பெற்றார்கள், ஆனால் எல்லாரும் கடைசி வரையும் ஆண்டவரோடு நின்றதில்லையே. உறுதி இல்லாததுண்டு. விசுவாசம் அப்பப்போ தேவைப்படுகிறது. ஆண்டவர் சில இடங்களில் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? உறுதியுள்ள விசுவாசத்தை அவர் கேட்க, நீ விசுவாசிக்கிறாய்? ஓ, ஆண்டவர் தெய்வம் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதே அற்புதங்கள் உடைக்கப்படுகிற பொழுது, அதே ஆசீர்வாதங்கள் உடைக்கப்படுகிற பொழுது, அதே ஆசீர்வாதங்கள் தூக்கி எறியப்படுகிற பொழுது, அதே ஆசீர்வாதங்களாலே நாம் கைவிடப்படுகிற பொழுது தான் உறுதியுள்ள விசுவாசம் தேவை. அங்கேதான் யோபு என்கிற மனிதன் நின்று பிடித்தான், அங்கேதான் யோபு என்கிற மனிதன் நின்று சொன்னான், நான் செத்தாலும் நான் உண்மைத்தான் நம்புவேன், என்னதான் போனாலும் உண்மைத்தான் நம்புவேன். நம்பிக்கையின் ஆண்டிலே இப்படிப்பட்ட உறுதியுள்ள விசுவாசங்கள் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பொழுது சபையை பிசாசாலே அசைக்க முடியாது. ஆனால் பதர்களை போல வாழுவது மேலோட்டமான வாழ்க்கை, ஆழ்ந்த வாழ்ப்புகள் நமக்கு இல்லை, ஆழ்ந்த உறவுகள் தேவனோடு நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை வருஷ காலமாய் இப்படியே நாம் நடந்து தெரிய போகிறோம். காலம் பொல்லாதது பிரியமானவர்களே, காலம் பொல்லாதது. எவ்வளவுக்கு நீங்கள் சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் சிந்திக்கிறேன். காலம் பொல்லாதது, காலம் பொல்லாதது. அப்படியே இருக்கட்டும், செய்திக்குள்ளே போகவில்லை. சரி, வாசிங்க 37வது சங்கீதம் 1-2 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம். 1-2 வாசிங்க.
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் பிள்ளை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
5வது வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து
அவர் மேல் நம்பிக்கையாய் இரு,
அவர் மேல் நம்பிக்கையாய் இரு,
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். உறுதியுள்ள விசுவாசம் செய்கிற காரியங்கள் இவை. மனிதர்களை நம்பி, சூழ்நிலைகளை நம்பி, நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனாலே அதை நம்பி, உறவுகளை நம்பி நன்மை செய்யாதிருங்கள், செய்யாதிருங்கள். ஒன்று கர்த்தரை நம்பி நன்மை செய், வேறு ஒன்று நமக்கு வேண்டாம். இது குறித்து ஏராளம் பேசலாம், ஆனால் இருக்கட்டும். இன்னைக்கு நாம் யாரை பார்த்து நன்மை செய்கிறோம், எதை நோக்கி நன்மை செய்கிறோம், எதை சிந்தித்து நன்மை செய்கிறோம், நன்மை செய்கிறதுல பலன்களை எதிர்பார்க்கிறோமா, எதற்கு நன்மை செய்கிறோம்? கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. நமக்கா வேண்டி நன்மை செய்யாதிருங்க. அதாவது நான் செய்கிறது எனக்கு, எனக்கு ஏதாவது ஒன்றுன்றதுக்காக வேண்டி நன்மை செய்வதல்ல நன்மை. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ப வேண்டும், அதை வைத்து நன்மை செய்யுங்கள். சில வேளைகளை நாம் எங்களையே நம்புவதுண்டு, என்னாலே செய்ய முடியும், என்னாலே நல்ல காரியங்களை செய்ய முடியும், என்னாலே நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்று எங்களை நம்புவது. எங்களிடத்தில் கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுப்பா, அதனால அவரை நம்பி நாம் செய்ய வேண்டும். விளங்குறதா? இந்த வருஷத்தில் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், நம்பி நன்மைகளை செய்யுங்கள். ஹல்லேலூயா! தேவன் விரும்புகிறதை செய்யுங்கள். ஆமே. ஆகையினால பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தரை நம்பி மாத்திரமே இருக்கிறது. எங்களை நம்பியோ, எங்கள் பெயர்களை நம்பியோ, இல்லாவிட்டால் மற்றவர்களுக்காகவோ நாம் செய்வதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேசத்தில் இருந்து நம்ம இலங்கை தேசத்துக்கு என்னத்தை செய்தாலும் எங்களை குறித்து அவர்களுக்கு யாருன்றே தெரியாது. நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்கன்னு சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி எல்லாம் செய்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய நோக்கமும் உன்னுடைய நோக்கமும் எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை கொடுத்திருக்கிற அதை வைத்து நான் நன்மை செய்கிறேன். நன்மையிலே பலவிதம் இருக்கிறது, நான் இதை மாத்திரம் பேசவில்லை. நன்மையிலே பலது இருக்கிறது, பல வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் நாம் எதை செய்தாலும் கர்த்தரை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்பித்தான் எதையும் செய்ய துடிய வேண்டும். பெரியமானவர்களே, ஆகையினாலே இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா! தேசத்தின் குடிகளில் இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில இருந்து நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? சத்தியத்தை மேயுங்கள். விளங்குறதா? நம்மளை ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டபடினால் அதில் மேய்ச்சலை கொடுத்து எழுதப்படுகிறது இல்லையா? என்னப்பா நாம எப்படி மேய்கிறேன்னு பாக்குறீங்களா? நம்மளாம் ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். ஆடு போய்கொண்டே இருக்கும், திரும்பி வர்றது கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். பாருங்க, ஆட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த மாட்டுக்கு ஏதோ போய்கிட்டே இருக்கும். பாருங்க, இங்கால தட்டினா இங்கால போகும், அங்கால தட்டினா அங்கால போகும், போய்கொண்டே இருக்கும். அது மேய்ச்சல். வேதம் என்ன? கர்த்தரை நம்புகிற மனுஷன் சத்தியத்தை மேய வேண்டும். இன்னைக்கு நாம எதை மேய்கிறோம், என்னத்தை மேய விரும்புகிறோம்? இந்த வருஷத்துல கடந்த 2-3 வருஷத்துக்கு மேலாக நாம வெளிச்சத்தின் ஆண்டு சொல்லி நம்முடைய ஆண்டை பிரயோஜனப்படுத்தினது உண்டு. இந்த வரை கலண்டர்ல கூட அப்படி இருக்கிறது, பாஸ்டர் அறிவித்தார். ஆனா நாம் எவ்வளவுக்கு சத்தியத்தை மேய்ஞ்சிருக்கிறோம்? அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான சத்தியங்களை மேய்வது, அது உண்டு, விருப்பமான சத்தியம். ரெண்டாவது, நம் வாழ்வுக்கு பிரயோஜனமே இருக்காது சில காரியங்கள். சத்தியத்திலே சில உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உதாரணங்கள், அதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சிலது தேவையில்லாதது, அதாவது இருக்கிறதை இல்லாதது ஏதோ ஒரு காரியத்தை உதாரணமாக வைத்து ஏதாவது அதை சத்தியப்படுத்தி விடுவார்கள். அவைகளை மேய்வது உங்களுக்கு தெரியுமா, இந்த யூடியூப்போ இல்லாவிட்டால் வேறு எந்த சேனல்லையும் போய் பாருங்க, தேவையில்லாத காரியம் எதுவாக இருக்கிறதோ அதைத்தான் அநேகர் பார்த்திருப்பார்கள். சத்தியபூர்வமாக பைபிள் பூர்வமாக பைபிள் வசனத்தின் பூர்வமாக நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு சில சபைகள்ல தலைகளாக நின்று ஆடி கூத்தடிச்சு அதை பாருங்க, முக்காவாசி லட்சக்கணக்கில் அதை பார்த்திருப்பாங்க. ஆனால் ஐந்து பேர் ஆத்மாவை வைத்து ஒரு போதகர் நின்று ஒரு மனத்தாலும் பிரசங்கி பிரசங்கி என்று சத்தியத்தை பிரசங்கிப்பார், பார்ப்பதுக்கு ஒருவரும் கிடையாது. சத்தியத்தை மயங்கள். நாமளும் கூட தான் என்னைக்கு தான் சொல்றேன், என்ன ஒருவர் ஏதாவது பண்ணிவிட்டால் அதை பார்ப்பதற்கு விசுவாசிகள் முன்னுக்கு வருவார்கள். ஆனால் சத்தியம், வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை மேய், வசனத்தை சாப்பிடு, கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடு. கர்த்தரை நம்புகிறவர்கள் சத்தியத்தை சாப்பிடுவார்கள். ஒரு சிலர் சத்தியத்தை விட்டு புறம்பாக போகிறது நம் கண்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒருவருக்கு ஒரு முறைதான் ஆலோசனை, இரண்டு முறைதான் ஆலோசனை, மூன்று முறை ஆலோசனை, அதற்கு பிறகு எங்கிடத்தில் இருந்து ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, சத்தியத்தை மேயுங்கள். அடுத்தது நமக்கு பிரியமான சத்தியங்கள். எதை மேய்வது? நமக்கு பிரியமானது, நமக்கு ஏற்றது, நாம வளைத்துக் கொள்வது, அதை எடுத்துக்கொள்வது. நீங்க சொல்லுங்க பிரதர், வாழ்க்கையிலே வசனங்களை நான் எனக்குரிய மாதிரி ஒருபோதும் வளைத்ததில்லை. என்னை கேளுங்கள், என்னை கேளுங்கள், என்னை கேளுங்கள். நான் செய்கிற காரியத்தை சரி என்று சொல்லி வசனத்தின் பூர்வமாக 100% உங்களுக்கு அழித்து நான் சொல்ல முடியும். ஆனால் சத்தியத்தை மேய கற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை மேய கற்றுக்கொள்ள வேண்டும், வேத வசனங்களின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. பிரியமானது தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி எதை செய்தாலும் வசனம் இல்லாமலா செய்கிறார்கள்? எல்லாரும் வசனத்தை வைத்திருக்கிறார்கள், எல்லாரிடத்திலையும் வசனம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு ஊரிய விதத்திலே அதை வியாக்கியானப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தியத்தை மேயுங்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் சத்தியத்தை மேயுங்கள், தேவையில்லாதவைகளை மேயாதிருங்கள். இந்த வருஷத்தில் அது உனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும், ஆவிக்குரிய வருத்தம். கிறிஸ்துவை விட்டு உன்னை பின்னாக்கு கொண்டு போகும், சபையை விட்டு உன்னை பிரிக்கும், நீ செய்கிற காரியங்களை விட்டு பிரித்துவிடும். சொல்லுகிறதை கேளுங்கள். பிரியமான இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நின்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை கவனமாய் கேளுங்க. உங்களுக்கு நாங்க இங்கிருந்து பிரசங்கம் பண்றோம்னு சொன்னா நீங்க ஏதோ ஆவியிலே தடம் புரளவும், நீங்க ஏதோ ஆவியிலே விழுந்து கிடக்குமா நாங்கள் பேசுகிறோம். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும், புஷ்டியாக வேண்டும், கர்த்தரோடு இணைய வேண்டும், கர்த்தரோடு ஓட வேண்டும். அவர் வருகிற பொழுது அவரிடத்திலே நாம் செல்ல வேண்டும், அதுதான் நோக்கம். சத்தியத்தை மேயுங்க. அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் வருகிறது ஸ்லோவாக இருக்கும், தேவையில்லாத சத்தியம் சீக்கிரத்தில் வரும். அனுப்புறதை பார்த்தால் ஒரு ஊழியக்காரராக இருப்பார், அனுப்புறதை பார்த்தால் பார்க்கிறது ஒரு முன்மாதிரியான விசுவாசியாக இருப்பார்கள், அனுப்புறது முதலாவது அவர்கள் தான். தேவையில்லை, அது எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, எனக்கு பிரயோசனம் இருந்தால் அனுப்புங்க, இல்லை என்றால் வேண்டாம். எனக்கு வேணாமா? எனக்கு வேணாம். எனக்கு அது ஆசீர்வாதம், பக்தி விருத்தியை கொண்டு பண்ண வேண்டும், என்னை கிறிஸ்துவோடு அது சேர்க்க வேண்டும், என்னை அது கர்த்தரோடு வளர்க்க வேண்டும், அது எனக்கு தாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறேன், மற்றும்படி எனக்கு கொண்டு வேணாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை மேயுங்கள், வசனத்தை சாப்பிடுங்க, நல்லா வழங்குறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை தவறாக பிரசங்கித்து தவறாக விளக்கி தவறாக நாம பகிர்ந்து கொள்வோமா இருந்தால் அது தேவ சமூகத்திலே மகா குற்றம் என்பதை மறந்து விடாதீங்க. யாரும் மறந்துவிடக்கூடாது. அது நான் நீ எவனாக இருக்கலாம், பெனியனாக இருக்கலாம், அல்லாவிட்டால் எந்த பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், சத்தியத்தை நமக்குரிய விதத்தில் ஏதாவது பண்ணிக்கொண்டால் அவர் விசாரிப்பார். அது இங்கேயே நடக்கலாம், அல்லாவிட்டால் அங்க நடக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நாம கற்றுக்கொள்ளுகிறது உங்களுக்கு தெரியுமா, வருஷங்கள் போக 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 இந்த வார்த்தையை வைத்து நாம பயப்படுகிறது அதிகமாக இருக்கும். நாங்கள் போகிறது வழியில் நமக்கு அநேகத்தை கற்றுக் கொடுக்குது அல்லவா, அதனாலே அது பயம் கூடிக்கொண்டே இருக்கும். அந்தவரே ஏதாவது செய்துட்டா ஏதாவது, அதனால தான் வேதம் சொல்லுகிறது போதகராகாதிருங்கள் என்று சொல்லி. இதெல்லாம் எங்கட நாட்களில் அது புரிவதில்லை. என்னை கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 20 வயசுலேயே நீங்கள் என்னை கேட்டீங்கன்னு சொன்னால் பிரதர் உனக்கு பிரசங்கம் வேணா, இந்த ஊழியம் வேணா, இதை நிப்பாட்டி இது வேணான்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏதோ நல்லா இருக்குது பிரசங்கம், இந்த ஒரு பிரசங்கம் மட்டும். எனக்கு நான் நேற்று நாள்லே இந்த யூடியூப் அவங்க எடுக்கிறத குறித்து நான் பேசல, நான் இருந்து யோசித்தேன். ஐயா, ஒரு மெசேஜ் செய்வதற்கு, ஒரு மெசேஜ் எடுப்பதற்கு ஒரு நாள் நாம் இருக்கிறோம், ஒரு இரவு இருக்கிறோம், ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பது உண்டு. இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து நாம இருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இங்க இருந்து பிரசங்கித்தா, அவன் அவன் வீட்டில இருந்து மூன்று தடவை சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்து கொண்டே செய்தியை பார்ப்பது, உங்களால் சிந்திக்க முடியுமா? நான் இருந்து யோசிப்பது உண்டு. அட பாவி பசங்களா, ஒரு நாள் சிலவழிக்கிறோம் இருந்து. ஒரு செய்தி ஒரு சில வேளைகளில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஒரு செய்தியே நமக்கு முடியும், சிலது அப்பவும் முடியாது. திருப்பி விடிய காலமா பார்த்தா அந்த செய்தியை திருப்பி நாம தொடர்ந்து எடுத்து சீர்தூக்கி நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டி இருக்கு. அது என்ன? ஆனா செய்தியை பாத்தீங்கன்னா, ஒரு செய்தியை கேட்கிறவன் மூன்று தரம் வயிற்று பிடிச்சி சாப்பிட்டுட்டு ஆராதனைக்கு போவதில்லை, வீட்டுல படுத்து கிடந்து கொண்டு பெட்ல இருந்து கொண்டு செய்தியை பார்ப்பது. சுத்தமான விஷயங்கள் இப்படி எப்படி சத்தியத்தை மேய முடியும்? இப்படி எப்படி சத்தியத்தை நாம் மேய முடியும்? வேத வசனத்தை எப்படி நாம் கனம் பண்ண முடியும் இல்லையா? அதே நேரத்தில் இந்த கடந்த முறை அவர் ஜபம், பைபிள் ஸ்டடி, ஆராதனை எல்லாமே செய்வதுண்டு. சத்தியத்தை எப்படி மேய்வது? பார்ப்பதே இல்லை. பத்து நாறு அஞ்சு பேர் ஆறு பேர் பார்ப்பாங்க. இப்ப பின்னுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட மானிட்டர் லெவலும் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விளங்குறதா? சத்தியத்தை மேய்வதில்லை, வேண்டிய அளவுக்கு மேய்வதில்லை. விளங்குறதா? அப்படியானால் எப்படி இந்த காலகட்டத்திலே நாம் நடந்து செல்வது? எப்படி கத்தருக்கென்று உறுதியாய் நிற்பது? இன்றைக்கு இந்த இரவிலே நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நாம் இழந்தால், யோபு மாதிரி உன்னாலும் என்னாலும் சொல்ற அளவுக்கு தேவனோடு நாம் இருக்க வேண்டும். என்ன என்ன சொல்லுவோம்? நான் செத்தாலும் உம்மை தான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்மளாலே ஐம்பது யூரோ தொலைந்தாலே ஒரு இராமுழுதும் அழுது கொண்டு படுக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? ஐம்பது யூரோ தொலைத்து விட்டால் இராம் முழுதும் ஒருவர் சொன்னார், அந்த ஐம்பது யூரோ தொலைந்ததா விட்டு விடு, அது சேரவனுக்கு போய் சேரும் என்று சொல்லுவார். ஒருத்தர் கேட்டிருக்கிறேன், அழுது ஊத்துவது ஒரு ஐம்பது யூரோ நல்லது, தொலைக்க கூடாதுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா அந்த ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையில எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? அது சேர வேண்டியவனுக்கு போய் சேரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில ரோட்ல கலந்து எடுத்து அன்னைக்கு தான் சாப்பிட்டேன் என்றெல்லாம் கேட்டிருக்கேன். அதனால அதை விடுங்க, அது சத்தியபூர்வமானதல்ல, ஆனா சிந்தனைக்குரியதாக நான் பேசுகிறேன். ஆகையினால பிரியமானவர்களே, கத்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். நாம் இந்த தேசத்தில் வாழுவது எதற்கு? சத்தியத்தை ஏற்றுக்கொள், சத்தியத்தை சாப்பிடுவதற்கு, சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு. வசனம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவுக்கு இடம் பிடிக்கிறது பிரியமானவர்களே? சண்டை ஸ்கூல் பிள்ளைகளுக்குள் வாசிக்கிற வசனங்களும், அவர்கள் பாடமாக்கிற வைத்திருக்கிற வசனங்களும் முப்பது வருஷ வயதுள்ள விசுவாசிக்கு இல்லை. ஒரு சிலர் பார்த்தா சங்கீதம் கடகடன்றது எனக்கு தான் தெரியாது. அது ஒருத்தனை பார்த்தா பெரிய சங்கீதத்தை அடிச்சு விட்டுட்டு போறான் வந்து இல்லைன்றி இல்லைன்றெல்லாம் பரிசு சொல்லிட்டு போறாங்க. ஆனா விசுவாசம் இருபது வருஷம், பதினஞ்சு வருஷம், முப்பது வருஷமாக இருக்கிறோம், நமக்கு ஒரு வசனமும் சரியாக தெரிவதில்லை. எப்படி சத்தியத்தை மேய்வது? நாம் எப்படி சத்தியத்தை சாப்பிடுவது? நாம் பிரசங்கம் பண்ணுகிற பொழுதாவது அதை கவனித்து கேட்கணும். அமர்ந்திருந்து ஆவியை அமர்த்தி சிந்தனையை கொடுத்து வசனத்தை நாம் கேட்க வேண்டும். எது என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறான் அறிவோடு பேச வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, தயவு செய்து இந்த வருஷத்திலே வசனங்களை தள்ளிவிட முயற்சி செய்யாதிருங்கள், வசனங்களை அலட்சியமாய் கேட்காதிருங்கள். ஏன் தெரியுமா? எப்ப நாம் இந்த பூமியை விட்டு போவோம்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் பயம் நிறுத்துற விளையாட்டு கிடையாது, உண்மையான காரியங்கள். அதனாலே நான் சொல்லுகிறேன், எப்ப எதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்றைக்கு இன்றைக்கு இரவு நான் போனா நீங்க என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீர்கள்? ஏதாவது சொல்லி போட்டு இருப்பீர்கள். ஆனால் அடுத்தலாம் பார்த்தா நீ இருக்க மாட்டாய். விளங்குறதா? என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி, ஆகையினாலே சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்கள், வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது பைபிள் ஸ்டடி, உபவாசம், ஆராதனை என்று சொல்லி முதலிடம் கொடுங்கள். பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் கஷ்டமாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், வேதனை உள்ளதாக இருந்தாலும், உடைக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வுக்கு அது இருந்தாலும், அதை கொண்டு செல்லுங்கள், உணர்வடையுங்கள், சாப்பிடுங்கள். அது நம்மளை இந்த வருஷத்திலே நம்பிக்கையிலே அது நடத்தி செல்லும். பிரியமானவர்களே, அடுத்தது என்ன சொல்லி? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரை நம்புகிறது அடுத்த பக்கம் என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். நம்முடைய இருதயம் எதனால் மகிழ்ந்திருக்கிறது? எதனால் நாம் சந்தோஷம் அடைகிறோம்? அற்பமான சந்தோஷங்கள் ஒன்று இருக்கு தெரியுமா? அற்பமான சந்தோஷங்கள், தெரியுமா? அற்பமாக இருக்கு, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் பிடிக்கும். சந்தோஷத்துல பலது இருக்கிறது, கொஞ்ச நேர சந்தோஷம். ஒரு நல்ல நண்பர்களோடு நாலு பேரும் கதைக்கிற பொழுது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? பிரியமானவர்களோடு பழகவர்களோடு பேசுகிற பொழுது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் இது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, தேவனிடத்தில் சந்தோஷமாக இருப்பது. இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, தெரியுமா? ஆண்டவர் தாவீது ராஜா, நான் மனமகிழ்ச்சியோடு தேவ சபத்துக்கு வருகிறேன், நான் சந்தோஷமாக ஓடி வருகிறேன், அவரை தேடி வருகிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரை உண்மை நான் பார்க்க விரும்புகிறேன், உங்களோட நான் பேச விரும்புகிறேன், உங்களோட பிரச்சனத்தை நான் ரசிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் என்ன செய்கிறது? அவனுக்கு மனமகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இந்த ஆராதனையிலே நாம் கொஞ்சம் ஆராய்வது நமக்கு நல்லது. எது மனமகிழ்ச்சி? எது எங்களை மனமகிழ்ச்சி ஆக்குகிறது? பிரியமானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், உணர்வடையுங்கள். எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது? நமக்கு வேதத்தை வாசிக்கிற பொழுது சந்தோஷம் உருவாகிறதா? சபம் பண்ணுகிற பொழுது சந்தோஷம் உருவாகிறதா? ஆராதனை கொண்டு ஓடி வருகிற பொழுது சந்தோஷம் உருவாகிறதா? வேதத்தை, வேத வகுப்புகளை பார்க்கிற பொழுது மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்கிறோமா? எது நமக்கு கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற பொழுது ஆண்டவரே உமக்கண்டு பாருன் ஆண்டவரே பிரயாசப்படுறேன் சொல்லி, எனக்கு தெரியும் ஊழியத்திலே பல பிரச்சனைகள், பல துக்கங்கள், பல துயரங்கள் இருக்கும், ஆனால் அதன் மத்தியிலேயும் உன்னுடைய ஊழியத்தை நான் செய்கிறேனப்பா, அந்த ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நாம கொஞ்சம் தமாஷாக சிரிச்சு ஆஹூ என்று கதைக்கணும்னா ஒரு நல்ல நண்பனிடத்தில் பேசுவேன், அது ஒரு சந்தோஷம். எது ஏதாவது கதைக்க வேண்டும் ஏதாவதுனா, ஓகே, ஒரு நண்பனுக்கு கால் பண்ணி என்னப்பா ஏதாவது ரெண்டு பகுதியை சொல்லி சிரிச்சு, அதில் ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஆனா வேதம் எதை கேட்கிறது? அதை கேட்கவில்லை. கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கிறாயா? தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாயா? தேவனோடு பேசுகிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறாயா? உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் சில ஊழியர்கள் தேவனோடு பேசிவிட்டு வருகிற பொழுது அவருடைய முகங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது மாதிரி அவங்களுடைய முகம் இருப்பதில்லை. மற்றவர்கள் பார்த்து பயந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். திரையினால் மூடுங்கள் என்று சொன்னது என்னவோ உங்களுக்கு கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணாம். ஆனா ஒரு மனமலர்ச்சி நமக்கு, ஒரு முகமலர்ச்சி. ஏன்? நான் ஜெபம் பண்ணிவிட்டு வருகிறேன்ப்பா, நான் வேதத்தை வாசித்தேன், கர்த்தரினோடு பேசினார் உனக்கு தெரியுமா என்று சொல்லி உன் உயிர் நண்பனுக்கு டெலிபோன் அடிச்சு அதை குறிச்சு கதைச்சு அதிலே மனமகிழ்ச்சி அடைந்தால் நீ உண்மையிலேயே தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறாய், நானும் உட்பட. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. துக்கங்கள், துயரங்கள் தீருகிற இடம் இது வழங்குறதா? என்ன பண்ணி சொல்லவா பிரியமான தேவன் பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு வந்த உடனே உங்க இருதயத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் தூக்கி அவர் சமூகத்திலே வைத்து விடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அதை வைத்துக் கொண்டு துதியாதிருங்கள், பாரங்களை வைத்துக் கொண்டு துதியாதிருங்கள், காயங்களை வைத்துக் கொண்டு துதியாதிருங்கள். ஆலோசனையாகவும் சத்தியபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாரம் நமக்கு இருக்கத்தான் செய்ய போகிறது. 365 நாளும் ஏதோ ஒன்று நம்மளை வைத்து வாட்டி வதைக்கத்தான் போகிறது, ஏதோ ஒரு சோதனை நம்மளை அணுதினமும் அணுகத்தான் போகிறது. அதனாலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை பிசாசு திருடவிட முடியுமா? தேவ சமூகத்திலே வந்த உடனே சரியப்பா, ஓகே, நேற்று இப்படி ஒரு பிரச்சனையா, ஓகே, பாரு அங்காளத்துக்கு வை, கர்த்தரை நான் ஆராதிக்க விரும்புகிறேன், நான் சமூகத்திலே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், அவரை நான் துதிக்க விரும்புகிறேன், அவர் என்னை சந்திக்க, உனக்கு தெரியுமா தேவன் ஏன் ஆராதனைக்கு வருகிறார், தேவன் ஏன் ஆலயத்திலே வந்திருக்கிறார்? உன்னை தனிப்பட்ட விதத்தில் நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கவும் ரசிக்கவும் ருசிக்கவும், உன்னை குறித்து சந்தோஷம் அடையவும், உன் வேண்டுதல்களை கேட்கவும், அதுக்குத்தானே ஆண்டவர் வருகிறார். நீ வந்து உன் இருதயம் முழுவதும் பாரத்தினாலே நிறைத்து அடைத்து கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு உன்னை பூட்டிக் கொண்டு தேவசமுத்தில் நிற்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிலர் ஒரு சிலரோடு பேசுவார்கள், பிரதர் அவரோடு பேசி உள்வாய உள்ளுக்கு நாங்கள் போக முடியல. அந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? யாராவது பேசி இருக்கிறாங்களா? நான் ட்ரை பண்றேன், அவங்களோட உள்ளுக்கு போறதுக்கு, அவங்களுடைய இருதயத்தை பூட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்க திறக்கிறாங்களே இல்ல, அந்த மதில் ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது, அவருக்கு உள்ளுக்கு போக முடியல. இந்த அனுபவம் கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் இருதயத்தை கல்லாக்கி வைத்திருக்க விடுறாங்க இல்ல, கொஞ்சமாவது அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க விடுறாங்க இல்ல. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு இருக்குது. அதே அனுபவம் தேவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அநேகத்தை நம்ம இருதயத்திலே வைத்து 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 பூட்டி வைத்து விட்டு மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். ஹாலலோயா, ஹாலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு என்ன பண்ணி சொல்லவா? உங்கள் இருதயத்தை பூட்டி வையாதிருங்கள், உங்கள் இருதயத்திலே நிறைக்க கூடாததை நிறைத்து வையாதிருங்கள். எதுவானாலும் என்னவானாலும் நீங்கள் வந்து தைரியமாக தேவ சமூகத்தில் ஒன்று ஜபம் பண்ணி தேவனோடு அதை ஒப்புரமாகி சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையோ ஊழியக்காரராகி எங்களிடத்திலே வந்து அதை பேசி அதுக்குரிய காரியங்களை ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கடந்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட காரியங்களை நம்பி தேவ சமூகத்திலே எங்களிடத்திலே சொல்லுகிறவைகள், நாங்கள் மறிக்கிற பொழுது அந்த பெட்டிக்குள்ளே அடக்கம் பண்ணப்படும் என்பதை கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பாகும். வழங்குறதா? அது ஒரு பொறுப்பாகும். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். நேரம் போகிறது அல்லவா, அடுத்ததுக்கு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் விருப்பங்களை, உன் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு இந்த வருஷத்திலே அருளை செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. உங்க இருதயத்தில் முதல் வசன மகிழ்ச்சியின் காரியத்தை குறித்து சேர்த்து பேசுகிறேன்னு சொல்றது கேளுங்க. வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் எனக்கு தெரிந்த வாலிப வயதின்படியும் எனக்கு தெரிந்த வாலிபர்களின் அடிப்படைகளையும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறவைகளை உங்கள் தாய் தகப்பனத்தில் சொல்ல மாட்டீர்கள்ன்னு சொல்லி நான் அறிவேன். அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாக எங்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. எனக்கு தெரியும் என்னத்தை குறித்து நான் பேசுகிறேன். எத்தனை பிள்ளைகள் வாலிப பிள்ளையுடைய இருதயத்திலே நான் பேசி சில காரியங்களை எடுத்துக்கொண்டேன். என்ன நடந்தது அந்த வாலிப பிள்ளையுடைய வாழ்வில், என்ன நடந்தது என்பதை குறித்தும் கூட நான் அறிந்ததுண்டு. சில வாலிப பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் கடினமானதும் கஷ்டமானதுமாக இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் தாய் தகப்பன் மாற்றத்தை சொல்ல முடியாது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்கள் சபையிலே உங்கள் ஊழியக்காரத்திலே மனந்திருந்து பேசுகிற உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையோ அது உங்களுக்கு வளர்ந்து போகிற பொழுது, நாட்கள் போகிற பொழுது உங்களுக்கு அது நன்மையாக இருக்காது. வாலிப பிள்ளைகள் அவருடைய வயதின் நாட்களிலே சில காரியங்களை அவர்கள் சந்திப்பார்கள். தாய் தகப்பன்மார் அவர்களை வேற கண்ணோட்டத்தோடு பார்த்து அதை உடைத்து அதை கஷ்டப்படுத்துவது எனக்கு தெரிந்த விஷயங்கள். ஆகையினாலே அதை பார்க்க வேண்டிய விதங்களை பார்ப்பதில்லை, அதை அணுக வேண்டிய விதங்களில் எல்லா தாய் தகப்பன்மாரும் அணுகுவதும் இல்லை. அது எனக்கு தெரிந்தபடியினால் உங்களுக்கு இந்த நாளிலே அதை ஒரு புத்திமதியாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 5வது வசனம்,
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்கள், நீங்கள் எதற்கு உங்கள் வழிகளை அல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நாம் சிந்திப்பது நல்லது, சிந்திப்பது நல்லது. நாம் எதனால் நடத்தப்படுகிறோமோ, எது நம்முடைய இருதயத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கிறதோ அதனால் நாம் நடத்தப்படுவோம். சரியா? சரியா? உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள் என்று வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்கள், அதையே நோக்கி கொண்டிருப்பீர்கள், அந்த வழியிலே போய்கொண்டிருப்பீர்கள், அதையே செய்ய துடிப்பீர்கள். ஆனால் அகஸ்டின் ஜபக்குமார் என்ற ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை செத்திருக்கிற பொழுது மேடையில இருந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றி அந்த பிள்ளை அடக்கம் பண்ணின பிற்பாடு அந்த இடத்திற்கு போய் அவருடைய கவலையை அந்த இடத்துல சரிப்படுத்தினார் என்றதும் வாழ்க்கை புறமான சாட்சியாகும். விளங்குறதா? நான் விளக்க விரும்புகிறேன். பாரதூரமாக இருந்தாலும் நீங்க விளங்கிக் கொள்ற அளவுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். கர்த்தரை எவ்வளவுக்கு நம்புகிறோம் என்பது முக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பேச்சில் அல்ல. எல்லாரும் பேசிவிடலாம், எல்லாரும் ஒன்றை சொல்லிவிடலாம், எல்லாரும் தியாகிகள் போல நடந்து விடலாம், எல்லாரும் உலகத்திலே நான் தான் பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று நினைத்து விடலாம். ஆனால் நாட்கள் பதில் சொல்லும், காலம் நமக்கு ஒன்றை விரிவாக காட்டும். நம்புகிறேன், 20 வருஷங்களுக்கு முன்பதாக ஒருவர் என்னை பார்த்து டெலிபோனில் சொன்னார், நாட்கள் பதில் சொல்லும். இன்றைக்கு அந்த பதில்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீராக இருக்கிறதை நான் அறிவேன். இப்ப இருக்கிற பொழுது அந்த மனிதத்தில் போய் சொல்ல முடியாது, நீதானே சொன்ன இந்த பாடு என்று சொல்லி அவனுடைய நோவிலே நான் விரலை வைத்து ஆண்டோருடைய விழாவிலே போட்டது போல நான் அவனை போட்டு சொல்லட்ட கூடாது. பாருங்க, நம்மாழ்விலையும் கர்த்தர் காலங்களை வச்சிருக்கிறார், அது நமக்கு பதில் கொடுக்கும், உனக்கும் அது பதில் கொடுக்கும். பெரியமானவர்களே, நான் எந்த ஆவியோடு பேசுகிறேன் என்பதை கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். எனக்கு அந்த காரியம் போகவே இல்லை. பாருங்க, இந்த ஒரு செய்தியை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறதும் அவனவன் காலுக்கு மேல போட்டு படுக்கையில் இருந்து செய்தியை கேட்பதும் எனக்கு இப்பவும் உள்ளத்தில் பின்னுக்கு இருந்து கொண்டே இருக்குது. என்ன ஒரு காரியம் என்று சொல்லியிருந்தேன், காலங்களுக்கு தேவை இருந்தது. இன்றைக்கு அது எப்படியோ, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. எவ்வளவுக்கு தேவனுக்கு எங்க வழியிலே நடப்பது, எங்க நிலைவிலே நடப்பது? வேதம் என்று சொல்லு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வழங்குறதா பிரியமானவர்களே, அநேகத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்வது உண்டு நம் வாழ்விலே. இதுதான் அதுக்கு இந்த வசனத்தை சைக்கிளை வைத்து சரிப்படுத்திக் கொள்வது. பிரியமானவர்களே, அப்படி செய்யாதிருங்கள், செய்யாதிருங்கள். நீங்க எல்லாரும் உங்களுக்கு நினைச்சது அது சரியாக இருக்குன்னு ரெண்டு வசனத்தை பக்கத்தில் வைத்து விட்டால் கத்தரங்களை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க பாட்டுக்கு ரெண்டு ரெண்டு வசனங்களை எடுத்து ரெண்டு ரெண்டு பேர் பாக்கெட்ல போட்டுக்கொண்டு போக வேண்டியது தான். கத்தர் சபையை உண்டு பண்ண வேண்டிய நோக்கமும் கிடையாது, மந்தைகள் என்ற பெயர் கொடுக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. வழங்குறதா எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ரெண்டு வசனம் எடுத்துக்க, இந்த வச்சுக்க, ரெண்டு பாக்கெட்ல வச்சுக்க, நீ செய்கிற காரியம் உனக்கு சரி. ஓ, எதற்கு எதற்கு இந்த இடம், இந்த ஆலயம் எதற்கு? கத்தரே ஊழியக்காரர்களை பிரத்யுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? உங்கள் வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவீங்க, தேவனுக்கு கொடுங்கப்பா, ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, போதகர் தலைமை போதகராக இருந்து அவர் எடுக்கிற முடிவுகளும் அவர் எடுக்கிற காரியங்களுக்கும் எனக்கு எல்லா நேரத்திலையும் எனக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் என்றது அவசியமே கிடையாது, அது கட்டளையும் கிடையாது, அது காரியமும் கிடையாது. தரிசனத்துக்கு பின்பாக போவதுதான் நம்முடைய வேலை என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே, மறந்துவிடக்கூடாது. தனிப்பட்ட தரிசனங்களும் தனிப்பட்ட நோக்கங்களும் தனிப்பட்ட வழிகளும் அது தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, சபைக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, சபைக்கு ஒரு தலைமை ஆச்சாரியன் இருக்கிறான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வருஷத்திலே உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க, தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, எது எப்படி காலங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தகப்பன் எப்பொழுதும் தகப்பன் தான் என்பதை மறந்து விடாதிருங்க. ஆண்டவர் உதாரணங்கள் சரியாகவே வைத்திருக்கிறார். பாருங்க, தகப்பன் எப்பொழுதும் தகப்பன் தான். விளங்குறதா? தகப்பனாகி உங்களை எதிர்த்து பேசினால் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிச்சு அவங்களை பேசி அவங்களை திட்டுற திட்டல் எவ்வளவு. இன்றைக்கு நீங்க வந்து எங்களை பேசிக்கிற பொழுது உங்களை திட்டினால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? இதெல்லாம் என்னுடைய செய்தி, நான் ஒரு உதாரணத்துக்கு பேசிக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய செய்தி. ஆனால் இன்றைக்கு ஞானிகள் அநேகர், புத்திமான்கள் அநேகர், எல்லாம் தெரிந்தவர்கள் அநேகர், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் அநேகர், வேதத்தை எல்லாம். எனக்கு வசன வளர்ச்சி இல்லை. பாருங்க, எனக்கு வந்து வசனம் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இருதயத்திலையும் சிந்தனையிலையும் நிறைந்து ஓடவில்லை. ஆனால் எனக்கு சம்பவங்களும் காரியங்களும் அங்கங்கே இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சு அதை தேடுவேன். அதாவது இந்த செய்திக்கு எனக்கு இந்த வசனம் தெரியும், இந்த வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும், தேடுவேன். இரவு ஒரு ஒரு ஒட்டியாக தட்டி தேடுவேன், ஆனா பிடிச்சிடுவேன். வசனம் எங்க இருக்குன்னு பிடிச்சிடுவேன், விளங்குறது. ஆனா ஒரு சிலருக்கு வந்து வசனம் நினைச்ச உடனே டக்கண்டு வரும், டக்கண்டு வரும். பாருங்க, டக்கண்டு வருகிறது நல்லது, அதன்படி உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. பரிசேயர்கள் சதுசேயர்கள் நமக்கு தேவையே கிடையாது. பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள், எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர்கள், ஆனால் பிரயோசனம் மற்றதாக போய்விட்டது. தேவையில்லை, உன் வாழ்விலும் அது தேவையில்லை. விசுவாசியே, நீ ஒரு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனாலே நன்மை ஒன்றுமல்ல, அதை கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுக்கிறதுனாலே ஆசீர்வாதம் உண்டு. என் வழிகள் எவ்வளவுக்கு தேவனுக்கு நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவுக்கு கர்த்தருக்கு நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்பது முக்கியம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீது. உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர், இன்றைக்கு ஒரு சிலர் நாம நம்ம வழிகளை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுத்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு, அவர் சொன்னா நாங்கள் அப்படித்தான், இவங்க சொன்னா இது இப்படித்தான், நம்மளை அவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பது. கர்த்தர் வந்து சொன்னாலும் அதில் மாற்றம் இருக்காது. இயேசு இந்த இடத்துல இறங்கி நின்று இல்லையப்பா நீ இப்படி செய்யாது, இல்லை பிரதர், இல்லை 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 ஆண்டவர், எனக்கு அவங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகள் அநேகர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, இப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்கிறாங்க. இங்கிருந்து பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரன் சொன்னா அதைத்தான் கேட்பாங்க. எவ்வளவுக்கு வழி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இங்கே அறிய முடியும். உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் இங்கே இருக்கிறார், அவ்வளவுதான். அதை நீ மீறுகிற பொழுது நீ சத்தியத்தை மீறுகிறாய். வழிகளில் எங்கே ஒப்பு கொடுத்து விட்டிருக்கிறாய்? இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அதன் படியும் அவருடைய ஆலோசனையின் படியும் அவருடைய நடத்தலின் படியும் நீங்கள் நடத்தப்பட வேண்டியதுதான் சத்தியம். விளங்குறதா? வேற ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு வசனம் எடுத்து எனக்கு பிரசங்கிக்க யோசியாதீங்க. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வழிகளை தேவனுக்கு எவ்வளவுக்கு ஒப்புக் கொடுத்துக்க, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன்மாருக்கு ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தார். அப்படியும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன் உலகத்தில். தம்பி இவன் கேட்கிறானே இல்லை, ஆனா அவங்க சொன்னா கேட்கிறான். தாய் தகப்பனுக்கு அவ்வளவு துக்கம் அதுல விளங்குறதா? ஆனா இங்க இருந்து கொண்டு அங்க ஒரு பாஸ்டர் சொல்லிவிட்டால் எனக்கு தெரியல, அந்த பாஸ்டரும் எந்த அறிவிலே இந்த இப்படி நடந்து கொள்றாரு என்றும் எனக்கு தெரியாது. அவர் எந்த பயில் வாசிக்கிறார் என்றும் எனக்கும் தெரியாது. அவங்க அடிச்சுதான் சரி, அங்க இருந்து கதைப்பது, அங்க இருந்து பேசுவது, அங்க இருந்து சொல்லுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம் வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே உங்களை இல்லையா நான் நம்பி இருக்கிறேன், நான் மனிதர்களை நம்ப இல்லையப்பா, ஆண்டவரே என் வேலையை நம்ப இல்ல, என் சொத்துப்பத்தை நம்ப இல்ல, உங்களை இல்லையா நான் நம்பி இருக்கிறேன். உங்களுக்கு என் வழியை நான் ஒப்புக் கொடுத்திருக்கேன், ஊழிய வழிகள், என் விசுவாச ஓட்டத்தின் வழிகள் எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாரு ஆண்டவரே, அப்போ நான் பவுலன் நினைக்கிறேன் சொல்லுகிறார், முதல்ல அவர்கள் ஆண்டவருக்கும் பிறகு அவர்கள் எங்களுக்கும் அவர்களை ஒப்புக் கொடுத்தார்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். பல தடவை நான் அதை குறித்து பேசியிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு எல்லாரும் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனால் சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு போதகருக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு வசனம் தேடுவார்கள், வசனம் தேடுவார்கள். அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, எந்த பாரு பெரியமானவர்களே உனக்கு ஒன்று சொல்லவா, கன நாளைக்கு நாம் இந்த பூமியில வாழ போறதே இல்லை. என்ன எவ்வளவு நாளுன்னு நமக்கு தெரியாது. வரைக்கும் நான் யோசிச்சுட்டு வந்தேன், அட பாருங்க, அவருக்கு ஒரு வயசு, ஒரு குறிப்பிட்ட வயசு வருகிற பொழுது நம்முடைய வாழ்வு முடிகிறது என்பதை நமக்கு அது நினைப்பூட்டுகிறது இல்லவா? அதை நீ சிந்திக்க வேண்டும், அதை நாம் யோசிக்க வேண்டும். நீங்க நீண்ட காலம் இந்த பூமியில இருக்க போறதுக்கு இல்லை, நீங்க என்னதான் யோசித்தாலும் அதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகையினாலே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க, தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்கள், டைம் போய்விட்டது. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவது. உனக்கு விருப்பமானவர்கள் அல்ல, நான் உங்க காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது, கர்த்தர் தான் வாய்க்க பண்ண வேண்டும். ஆகையினால் அவருக்கு உன் வழிகளை ஒப்புக் கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாக இருங்கள், அவரை தேடுங்கள். இந்த 2022 வருஷம் நமக்கு கொடுத்த கிருபை, கடந்த வருஷத்தில் எத்தனை லட்சம் ஜனங்கள் செத்து விழுந்தார்கள், ஆனால் கர்த்தர் எங்களை நினைத்திருக்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக் கொடுங்க, தேவனுக்கு இந்த ஒப்புக் கொடுங்க, ஆண்டவருக்கு இந்த ஒப்புக் கொடுங்க, அவர் மீது நம்பிக்கையாக இருங்க. மனிதர்கள் மீது, சொந்தத்தின் மீது, பந்தத்தின் மீது, பணத்தின் மீது, உறவுகள் மீது, அங்கால வேற என்னெல்லாம் இருக்கிறதோ நமக்கு முக்கியம், அதெல்லாம் நம்பிக்கை. நம்பி நல்லாக பழக வேண்டும், நல்லாக உறவாக இருங்கள். ஆனால் நம்பிக்கை என்பது அது வேறு, தேவன் எல்லாவற்றையும் பார்ப்பார் என்பது அது வேறு, வேறு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் தங்கள் பிள்ளைகள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைகள் வைத்திருந்த தாயின் தகப்பன்மாரை நான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், வைபோதிகர் மடங்கள் கூடிக்கொண்டு போகிறதா? அப்படி அர்த்தம் என்ன? அவர்கள் சொல்லுகிறார், நான் பார்த்தேன், அந்த வைபோதிகர் மடங்களை நடத்துகிறவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு விருப்பம் இல்லை இது கூடிக்கொண்டு போறது, அவங்களுக்கு நோக்கம் இல்லை, ஏதோ ஒரு வைபோதியர் மடத்தை வைத்து முதியவர்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று அந்த விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இது விருப்பம் இல்லை, ஆனா இது கூடிக்கொண்டு போகிறது. நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டு போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, தேவன் மாத்திரம்தான் உங்களை நடத்த முடியும், என்னையும் நடத்த முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், என் பிள்ளை அது இது அங்க திங்க என்று சொல்லி உங்களை மாதிரி சொன்னவர்களை நான் பார்த்திருக்கிறேன், பல பேர் பார்த்திருக்கேன், என் பிள்ளை இல்லாமல் ஒன்றும் இல்லை, என் பிள்ளையை போலவும் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் பேசினதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நல்லது, உங்கள் நம்பிக்கையின்படியே நடப்பதாக. ஆனால் நிஜங்களும் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே தேசத்திலே, இதில் சொல்லக்கூடாது ஆனால் வேண்டாம், விடுவே விட்டு விடு. இதே தேசத்திலே நான் கண்ட காரியங்கள் நான் சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இப்படியுமா பிள்ளைகள் தாய் தகப்பன் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள் பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுங்கள். இதே தேசத்திலே வாழுகிறார்கள், கண்களுக்கு முன்பாக நடந்து தெரிகிற அநேகருடைய வாழ்விலே நடந்தவைகளை பேசக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய சிந்தனையிலே சபையிலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே நினைக்கவே முடியாது, நான் நினைக்கவே முடியாது. அப்படி நினைத்தால் செய்கிற ஊழியத்துக்கே அது சரியாக மாறாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள், பணத்தின் அடிப்படையிலே நடக்கிற காரியங்கள் இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது. கடந்த நாட்களிலும் கூட சில காரியங்களை நான் பேசினேன், கதைத்தேன், சிலரோடு உறவாடினேன். பணத்தின் அடிப்படையிலே உறவுகள் மாறுகிறது, உறவுகள் உடைக்கப்படுகிறது, வழிகள் மாறுகிறது. அதனாலே உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று செய்தி முடிதி முடியவில்லை. சொற்பந்தான் பேசினேன், ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசித்து விட்டு நான் சீக்கிரத்தில் முடித்து விடுகிறேன். திருவிருந்திருக்கிறது. இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம். சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன், 5 நிமிஷத்தில். எனக்கு அதை தாண்ட விருப்பம் இல்லாம இருக்கிறது. அதனாலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சிஸ்டர் சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
இது முதலாவது பகுதி. அது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பலமாக, மாம்சத்தை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பார், உங்கள் பலம் எங்கே இருக்கிறது? மாம்சத்தின் மேலேயா? எதை நான் நம்பி இருக்கிறோம்? தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த முதல் ஆராதனையில தேவ சமூகத்தில் இருந்து சபையாகி உங்களை பார்த்து நான் திரும்பவும் திரும்பவும் சொல்லுவது என்னவெனில், தயவு செய்து சிந்தியுங்கள், நம்முடைய பலன் எதன் மீது இருக்கிறது? மாம்சம், புத்தி, அறிவு, பணம், பலம், உறவு, அது எது என்று சொல்லி அதிலே நம்பிக்கை வைத்து இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற மனுஷன் ஒரு கறியும் ஒரு சோறும் சாப்பிட்டாலும் அவன மாதிரி ஒரு மனுஷனே காண முடியாதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, சரியா தெரியல, நான் நம்புகிறேன். இலைக்கறியோடு சாப்பிடுவான், அவன் சந்தோஷமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் அவன் அந்தர வழியிலே, அதை வாசிங்க சிஸ்டர், 6வது வசனம்,
அந்தர வழியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து,
செடியை போல் இருந்து
நன்மை வருகிறதை காணாமல்,
நன்மை வருகிறதை காண மாட்டான். எது? மாம்சத்துல நம்பிக்கை வைக்கிறவன், பணத்துல, உறவில, பலத்துல, ஞானத்துல இருக்கிறதுல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நன்மை வருகிறதை காண முடியாதம்மா, காண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, என் இருதயம் ஒருபோதும் எனக்கு இருக்கிறதை போதும் என்று சொல்ல போறதே கிடையாது. இந்த அறிவு உங்கள் எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? என் இருதயம் ஒரு நாளும் சொல்லாது. ஒரு கோட்சிட்டு எடுத்தா, இன்னும் ஒரு கோட்சிட்டு எடுத்தா நல்லது என்று தான் அது சொல்லுமே ஒழிய, இருக்கிறது போதும் என்று சொல்றதுக்கு மனதுக்கு தைரியம் கிடையாது. உனக்கு இருக்குதா, உனக்கு இருக்குதான்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னா நாம பேசுகிறதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இல்லையா? எனக்கு இல்லை, என் இருதயம் இதுவரைக்கும் எனக்கு இருந்தது காணும், நீ சாப்பிட்டது காணும். இன்னைக்கு லங்க வயலவையே சாப்பிடுற ஒரு காலம் இது. சும்மா இருந்தா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி சாப்பிடுற ஒரு காலம் தான் இல்லையா? இருக்கிறது போதும் என்று நம்ம இருதயம் சொல்ல போறதே கிடையாது. அப்படி சொல்லுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது சொல்லுதா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி அந்த இது என்னும் இல்லை. ஆனா இது மாம்சத்தின் மனிதன், மாம்சத்தினுடைய சிந்தனை. இருக்கிறது போதும், போதாது, போதவே போதாது, வேண்டாம் என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்களா? அருது சட்பம், எல்லாம் ஒன்று விட்டா உண்டு, ஒன்று விட்டா உண்டு, ஒன்று விட்டா உண்டு, எனக்கு வேணும் 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 அப்படியே ஒரு காலத்தில் போய் சேர்ந்துடுவோம். செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உதர்களிலும் தங்குவான். ஹல்லேலூயா. வறட்சியான ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு ஏன் போதும் என்கிற மனம் இல்லை, அது வேறொரு பிரசங்கம். போதும் என்கிற மனம், ஆண்டவரே காணும் ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, ஆண்டவரே அதான் நான் முதல்ல சொன்ன ஒரு பணக்காரனுக்கு மூன்று தடவை எனக்கு சாப்பாடு இருக்கிற அவன் தான் இந்த உலகத்தில் பணக்காரன் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். மூன்று தடவை சாப்பிட்றதுக்கு எனக்கு போதுமா, அவன் பணக்காரன், அவன் போதுமானவன், அது காணும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் பணக்காரன். ஆனால் ஏவு பிள்ளைகள் நாம் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் உன்னை கற்றுக்கொள்ளுங்கள், உன்னை கற்றுக்கொள்ளுங்கள், உன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் இருதயம் எப்ப நமக்கு போதும் என்று சொல்லுகிறது என்பதை கண்டுபிடிங்கள். எனக்கு இருக்கிறது போதும், என் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போதும். ஒருவர் இந்த தேசத்தில் இருந்து சொன்னார், நான் ஏழு சந்ததி சாப்பிட்ற அளவுக்கு, சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு வயது போடிய என் பிள்ளைகள் ஏழு சந்ததி சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? நீ ஏழு சந்ததிக்கு இருக்க முடியாது, நீ ஏழு சந்ததிகளை காணுவது கஷ்டம், ஆகமிஞ்சினா ரெண்டு இல்லாட்டி மூன்று. அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நாளில் இருந்து யோசித்தேன், நேற்று நாளில் இருந்து ஒன்று யோசித்தேன், என்ன தெரியுமா, நம்ம சபையில் இருக்கிறவங்க எத்தனை சந்ததிகளை பார்த்தாங்கன்னு எண்ணி எண்ணி பார்த்தேன், ஒவ்வொருத்தரை பார்த்தேன். ஒரு சிலர் மூன்றோட இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், சிலர் ரெண்டோடையே இருக்கிறார்கள். இதுதான் சந்ததி, அதுக்கு அங்காள ஒன்றுமே போகுதில்லை. ஆனால் அவன் சொல்றான், எனக்கு ஏழு சந்ததிக்கு நான் சம்பாதித்து வச்சுருக்கேன். என்ன பிரயோஜனம் நீ சொல்லு, என்ன பிரயோஜனம்? ஒன்னொரு சந்ததிக்கு நீ கொடுத்து விட்டு அந்த மித்த ஆறு எங்கேயாவது கொண்டே கொடு. உன்னை நம்பி ஒரு கூட்டம் வாழ்ந்து சாப்பிட்டு உன்னை போல ஒரு வாழ்விலே மறைந்து போகிற நாட்கள் உனக்கு அது ஆசீர்வாதமாகவும் பிரயோசனம் உள்ளதாகவும் இருக்கும் என்பதே என்னுடைய சிந்தனையாகும். ஆகையினாலே பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மனுஷன் மேல நம்பிக்கை. இன்னைக்கு அநேகர் மனுஷரை நம்புவது, அதாவது நம்ப கூட, அதாவது கிறிஸ்துவை நம்புகிற இடத்துக்கு மனிதர்களை நம்புவது, அது தவறுன்னு நான் சொல்லுகிறேன். தேவன் முதலாவது, அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம், அதுக்கு பிறகுதான் எது எது என்னன்னு சொன்னாலும் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் தான் முதலாவது, ஆண்டவர் தான் முதலாவது. இது குறித்து கணக்கு பேசலாம், நான் நிறுத்தி விடுகிறேன். அடுத்த வசனத்துக்கு வாங்க சிஸ்டர், அதை வாசித்து நாம முடிச்சிடலாம்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வாசிங்க,
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்,
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்,
உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்,
உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்,
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
மழை இல்லாத காலத்திலே வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருப்பான். யார் தெரியுமா? யாருங்க சொல்லுங்க, வாய்கள் தந்து யாரு? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே நீங்கள் எதில் நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க போகிறீர்கள், எதில் நம்பிக்கையோடு வாழ போகிறீர்கள், எதில் எப்படி இருக்க போகிறீர்கள்? பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன், இந்த சபையிலே இருக்கிற எல்லாரும் அந்த வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்தில் எங்களோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி அதை நான் விரும்புகிறேன். நான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதே எங்கள் கருத்திலே இல்லை. போன வருஷத்துல சிஸ்டர் சாந்தி அவர்கள் நம்மளை விட்டு கடந்து சென்றார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் கடந்து சென்றார்கள். நான் சபையை குறித்து பேசுகிறேன். நம்ம நல்லாக இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம், எல்லாம் புஷ்டியாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதனாலே வாழ்க்கை ஓடும் என்று நினைக்க கூடாது. விளங்குறதா? ஒன்றுமே இல்ல, காய்ச்சலும் தடிமலும் கிடிமலும் அதோடு தான், இதெல்லாம் வருத்தமா இல்ல பிறகு நாங்க புஷ்டியாக இருக்கிறோம் நினையாதிருங்க. கர்த்தரை நம்புங்கப்பா, தேவனை நம்புங்க. சாய்ந்தால் அடுத்த நாள் தேவனோடு இருப்பேன். அதுக்குத்தான் நான் கர்த்தரை நம்ப சொல்லுகிறேனே ஒழிய, ஏதோ சும்மா இருக்கிற நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்பிக்கொண்டு போலங்க சொல்லி நான் சொல்லலை. நம்ம மனிதர்களை நம்புறதை விட வேலைகளை நம்பி, மனிதர்களை நம்பி, இந்த பொலிட்டிக்ஸ் நம்பி, வேற ஏதெல்லாம் நம்பி 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 ஏமாற்றங்கள் ஏராளம், ஏமாற்றங்கள் ஏராளம். உங்களுக்கு தெரியுமா, மனிதர்களை நம்பி ஏமாந்தவர்கள் அவங்க சீக்கிரத்தில் இன்னும் ஒரு மனிதர்கள் நம்ப மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்புறது ஏமாற்றம் அடைந்து உடைக்கப்படுவது, ஏன்னா நம்பிக்கைகள் உடைக்கப்படுகிற பொழுது சரியான கஷ்டமா இருக்கும் பாருங்க. நம்புறது ஒரு ஆள் போய் நம்புறது, இந்த பாருங்க பிரதரை நம்புறேன், எல்லாம் நான் சொல்லுவேன், எல்லாம் நம்புவேன், அதை பார்த்தா உடைத்து அது சின்ன பின்னமாகி விடும், இன்னும் ஒரு தடவை நம்ப மாட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ மனிதனை நம்பினா இதுதான் நடக்கும். அதனால என்ன செய்ய? என்னை நம்பு, என்னை நோக்கி பார். அப்ப நான் நீ என்னை நம்புறதுனால ஒன்று நடக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் பிள்ளைகளும் உன் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். வழங்குறதா. அதனால நீ என்ன நம்பு, ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் இந்த பாரு என்ன இல்ல, என்ன நம்பு, என்ன நோக்கிப்பா, என்னை தேடு, எனக்கு முதலிடம் கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வறட்சியான நாட்களில் நீ நல்லா சாப்பிட்டு இருப்பாய். இந்த கடந்த வருஷம் கொரோனா, அடுத்த முதல் வருஷம் கொரோனா, என்னங்க இங்க யாராவது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க, ஏதோ ஒரு விதத்துல வருகுது, ஏதோ ஒருவர் கொண்டு வந்து தந்து, ஏதோ ஒன்று கொடுத்து மாறி காரி சாப்பிட்டு நாம புஷ்டியாக இருந்தோம் அல்லவா. ஆனால் இதே கொரோனாவினாலே பல தேசங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார்கள். அதனால நான் அவர்களை ஏதோ ஒன்று ஒரு கோணத்தில் நான் பேசவில்லை, நான் சிந்திக்க பேசுகிறேன். விளங்குறதா? நம்ம தேசத்திலும் சரி, வேறு தேசங்களிலும் சரி, சரியா கஷ்டப்பட்டுகிறவர்கள் இருந்தார்கள், இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தரங்களை போஷி தரவா, கர்த்தரங்களை நடத்தி வந்தார் அல்லவா. அதே கிருபை இந்த வருஷம் என்னை நடத்துவதற்கு அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி, அவரை தேடுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. வறட்சியான காலம், மழை இல்லாத காலம், வனாந்திர காலத்திலே கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரே, அவர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்வார், அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், உனக்கு வாய்க்கு பண்ணுவார். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? இதோடு காரணம் இல்லையா இன்னைக்கு? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்திருந்து கண்களை மூடுங்கள் பிரியமானவர்களே. கொஞ்ச நேரம் எங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பது நல்லதென்று சொல்லி நான் கருதுகிறேன். நான் நோக்குகிறேன், ஆண்டவரே உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்பா, உண்மைத்தான் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன். இந்த வருஷத்துல எனக்கு வேறு ஒன்றும் வேணா ஆண்டவரே, எனக்கு வேறு ஒன்றும் வேணா ஆண்டவரே. அமைந்திருந்து சத்தியத்தை மேய்ந்து என்னுடைய வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து என் தகப்பனே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. மனிதர்களை அல்ல, என் பலத்தை அல்ல, என் பணத்தை அல்ல ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறது உம்மை மாத்திரம்தான் ஆண்டவரே. நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்புகிற ஒரு இதயம் எனக்கு வேண்டும் அப்பா. மனிதர்கள் அல்ல, பலத்தை அல்ல, மாம்சத்தை அல்ல, பணத்தை அல்ல, பட்டத்தை அல்ல, உம்மை நம்ப, உம்மையே நான் நம்ப என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறப்பீர்கள். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. பெரியமானவர்களே, 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 இந்த வருஷத்திலே கர்த்தரங்களை நடத்துவாராக. மாம்சத்தின் பலம் அல்ல, ஆவியின் பலம். மாம்சத்தின் பலம் அல்ல, கர்த்தரின் பலம். மாம்சத்தின் பலம் அல்ல, கர்த்தரங்களை நடத்துவாராக, நடத்துவாராக, நடத்துவாராக.